தீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்தராம் தேவனே,
பரிசுத்தத்தை சிநேகிக்கும் பரிசுத்தராம் தேவனே,
இதய சுத்தம் நின்னில் காண எம்முள்ளத்தில் இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, இன்று நாம் சிந்திக்கப் போகும் வேத பகுதி எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 3:25.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது எரேமியா 3 சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். இதில் யோசியாவின் சீர்திருத்தங்களை குறித்து பார்க்கிறோம். எரேமியா 2 ஆரம்பமான எரேமியாவின் முதல் செய்தியிலே தேவன் யூதாவை 2 காரணங்களுக்காக கண்டனம் பண்ணினதை குறித்து பார்த்தோம். அவர்கள் யெகோவாவாகிய தேவனை வெறுத்து ஒதுக்கினதையும் தங்களுக்கு தாங்களே தேவர்களை உருவாக்கிக் கொண்டதையும் தேவன் கண்டித்தார். இந்த 3:5 இந்த செய்தியின் கருப்பொருள் தொடர்ந்து வருகிறதை நீங்கள் காண முடியும். எரேமியா 2:6-6 உள்ள செய்திகள் எரேமியாவின் முதல் 5 கால ஊழியத்திலே நியாயப்பிரமாண புத்தகம் கண்டுபிடிக்கும் முன்னர் கொடுக்கப்பட்டதாகும். இந்த காலகட்டத்திலே யோசியா என்ற இளம் அரசன் தேவனை தேடி தேசத்தை தேவனுடைய பாதையிலே சீர்திருத்தம் செய்யும் பணியிலே ஈடுபட்டிருந்தான். முதலாவது, இவன் யூதாவின் மாயையான வழிபாடுகளை அகற்றி சுத்திகரிக்க முற்பட்டான். யூதா தேசம் ஜீவனுள்ள தேவனுடைய வழிகளை விட்டுவிட்டு மாயையான வழிபாடுகளுக்குள் அப்பொழுது விழுந்து கிடந்தது. இந்த காலகட்டத்திலே இளம் ராஜாவினுடைய நடவடிக்கையாலும் இளம் எரேமியாவின் ஊழியத்தாலும் தேசத்திலே எவ்வளவு மாற்றம் நிகழ்ந்தது என்பதை நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். இவர்கள் இருவரின் இணைந்த பணி அது. யூதா இந்த மாயையான வழிபாட்டிற்குள்ளே போக காரணம் இருந்தது. அது அவர்களுக்கு எளிதான வழியாகவும் சிறந்த வழியாகவும் தென்பட்டது. அவர்கள் சுய ஞானத்தினாலே அதை முடிவு செய்தார்கள். ஆனால் அது அவர்களை தாழ்த்தி அவர்களுடைய சமுதாயத்திலே வீழ்ச்சியையும் வாழ்க்கையிலே நீதியிலே தாழ்ச்சியையும் உண்டாக்கும் என்பதை அவர்கள் அறியாமல் போனார்கள். எரேமியா 3:1 பாருங்கள். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்வார்கள். நீயோவென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூத தேசம் மிகவும் மோசமான நிலைமைக்குள்ளே சென்றதை இங்கே பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் நன்னடத்தை, நீதியான நடத்தையெல்லாம் சீரழிந்து விட்டது. அவள் வேசித்தனம் பண்ணினாள், ஆனாலும் தேவன் தன்னிடத்திலே திரும்பும்படியாக அழைப்பு கொடுக்கிறார். இரண்டாவது வசனத்தை பாருங்கள். நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்தரத்திலே அரபியன் காத்துக் கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்துக் கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் உன் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். தேவனை விட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை வணங்குவது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அதை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. மற்ற தெய்வ வழிபாடு என்பது வேறே தெய்வத்தை வணங்குகிறதை மட்டும் அர்த்தப்படுத்துகிறதில்லை. எந்த ஒரு பொருளை ஒரு மனிதன் தேவனை விட அதிகம் நேசிக்கிறானோ அதுவே தேவனை விட்டுவிட்டு மற்ற தெய்வங்களை வணங்குவதற்கு சமம். ஒருவேளை அது பணமாக இருக்கலாம், அல்லது பொருளாசையாக இருக்கலாம். ஏனென்றால் பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு பொருள் மீது பேராசை கொண்டானால் அவன் அதற்கென்று தன் முழு நேரத்தையும் தன் முழு பலனையும் தன் இருதயத்தையும் கொடுக்கிறான். ஒருவன் தேவனை விட்டு பின்வாங்கிவிட்ட மறு நிமிடமே அவன் தேவனில்லாத ஒன்றின் பின் செல்ல ஆரம்பித்து விடுகிறான். இது அவனுடைய படைப்பாக இருக்கிறது. அது நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல செல்வமாகவோ பதவியாகவோ படிப்பாகவோ அல்லது வேறொன்றாகவோ இருக்கலாம். இந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே முக்கிய இடத்தை பெறுவதனால் அதுவே அவனுடைய தெய்வமாகிவிடுகிறது. டாக்டர் கேம்பல் மார்கன் என்பவர் இதை பற்றி மிக அழகுபட கூறியிருக்கிறார். கவனியுங்கள், ஒரு மனிதன் தன்னைப் போலவே ஒரு தெய்வத்தை உருவாக்கும் பொழுது தன்னைப் போலவே குறைவுள்ளதாக உருவாக்குகிறான். அவ்வாறு உருவாக்கும் அந்த தெய்வம் அவனிடத்தில் அவனுடைய சுபாவத்தைப் போலவே தேவையானதை கேட்கும். இதை நீங்கள் அந்த கருத்துக்களை ஆராயும் பொழுது கண்டுகொள்ள முடியும். மனிதர்கள் இந்த தெய்வத்திற்கு மிகவும் உண்மையாக காணப்படுவார்கள். ஏனென்றால் மனிதர்களுடைய இருதயத்திலுள்ள ஆசைகளுக்கு எதிராக இவை எதையுமே கேட்பதில்லை. கவனித்தீர்களா? மீண்டும் சொல்லுகிறேன், மனிதர்களுடைய இருதயத்திலுள்ள ஆசைகளுக்கு எதிராக இவர்களே உண்டு பண்ணுகிற தெய்வங்கள் எதையுமே கேட்கிறதில்லை. ஆகவே அவர்களுக்கு இதை பின்பற்றுவது எளிதானதாயிருக்கிறது. ஆனால் தேவனாய கர்த்தர் மனிதர்களை அழைக்கும் பொழுது அது பரிசுத்தத்தின் தேவனுடைய அழைப்பாக, சுத்தத்தின் தேவனுடைய அழைப்பாக, அன்பின் தேவனுடைய அழைப்பாக இருக்கிறது. மேலும் தேவன் அவர்களை அவர்கள் நிலையிலிருந்து தன் நிலைக்கு உயர வரும்படி அழைக்கிறார். அவர்களுடைய மோசமான நிலையோடு அவர் தன்னை இணைத்துக் கொள்கிறதில்லை. அவர்களுக்குள் இருக்கும் அசுத்தத்திற்கும் தீமைக்கும் அவர் ஒத்துப்போகிறதில்லை. அந்த மனிதர்களை மேலே உயர எழும்பி வரும்படியாக நடத்துகிறார். தன்னுடைய பரிசுத்தத்தை அடையும்படி, பரிபூரணத்தை பெறும்படி அவர் அவர்களை அழைக்கிறார். தேவன் மனிதனை அழைக்கும் பொழுது முதலாவது கிரியைகளிலே சுத்தம், பின்னர் சமாதானம். முதலாவது பரிசுத்தம், பின்னர்தான் மகிழ்ச்சி. முதலாவது நீதி, பின்னர்தான் மகிழ்ச்சி. இவ்வாறே அழைக்கிறார் என்று சொல்கிறார். எரேமியாவின் காலத்திலே யூதா தேசத்திலே வாழ்ந்தவர்கள் முழு மனதுடனும் மற்ற தெய்வங்களை வழிபட சென்றுவிட்டனர் என்று தேவன் கூறுகிறார். எனவே அந்த தேசத்திலே அக்கிரமமும் அநியாயமும் பெருகிவிட்டன. நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லும் பொழுதே அந்த மேடுகளின் மோசமான நிலைமையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த மேடைகள் என்பதிலே தோப்பாக மரங்கள் இருந்தன. அங்கே மாயைகளால் நிரம்பிய பலிபீடம் இருந்தது. அங்கே வேசித்தனமும் குடிவெறியும் காணப்பட்டது. ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து வந்த யூதா இந்த மோசமான நிலைமைக்கு சென்றுவிட்டது. அதனுடைய வாழ்க்கை தரம் குறைந்துவிட்டது. நன்னடத்தை போய்விட்டது. இந்த தேசத்தின் நிலையை நாம் இன்றைய சமுதாயத்திற்கு ஒப்பிட்டு பார்த்தால் அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்ட அவர்களுடைய வாழ்க்கையிலேதான் எத்தனை பொய்கள், எத்தனை பித்தலாட்டங்கள், மோசமான பேச்சுக்கள், செய்கைகள். நாம் திரும்பும் திசையெல்லாம் இன்று இதை பார்க்கிறோம். நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு அநேக மோசமான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? ஜீவனுள்ள தேவனை விட்டு பின்வாங்கினதே இதற்கு காரணம். எரேமியா 3 அதிகாரம் 3 வசனத்தை பாருங்கள். அதிநிமித்தம் மழை வரிசையாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோரஸ்திரியின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். மழையை நிறுத்தியதன் மூலம் தேவன் ஏற்கனவே இந்த தேசத்தை நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விட்டதாக கூறுகிறார். இந்த இஸ்ரவேல் தேசம் இன்றும் வறண்ட பூமியாகவே காணப்படுகிறது. அவர்களுக்கு எண்ணெய் வளம் அதிகம் இருக்கிறது, ஆனாலும் தண்ணீர் அவர்களுக்கு இல்லாததால் அவர்கள் எண்ணெயை விட தண்ணீரை விலையேற பெற்றதாக கருதுகிறார்கள். யூதர்கள் தேவ ஆசீர்வாதத்துடன் எருசலேமிற்கு திரும்பியவுடன் அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும். அவ்வாறு கொடுப்பதாக தேவன் கூறுகிறார். ஒரு தேசத்தின் மீது வருகின்ற அழிவுகள், சீரழிவுகள் இவை எல்லாமே தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகின்றன. இவ்வாறு ஏற்படுகின்ற இயற்கை பேரழிவுகள் அல்லது வறட்சி போன்றவை மனிதனை தேவனிடத்திலே நடத்துகின்றனவையாக இருக்க வேண்டும். ஆனால் சிலர் இதன் மத்தியிலும் விழிப்புணர்வு அடைந்து தேவனிடத்திலே திரும்பாது இருப்பதுதான் பரிதாபமானது. இதனை அடுத்து நாம் எரேமியா 3:6 எரேமியாவின் 2வது செய்திக்குள்ளே கடந்து வருகிறோம். இது இந்த அதிகாரம் முழுவதிலும் சொல்லப்படுகிறது. இதிலே பின்மாற்றத்தை பற்றி அதிகம் சொல்லப்படுகிறது. இந்த புத்தகம் முழுவதிலேயும் சொல்லப்படுகிற பின்மாற்றத்தை குறித்த கருத்திலே பாதி கருத்து இந்த அதிகாரத்திலேயே சொல்லப்படுகிறது என்றால் மிகையாகாது. வேதத்தில் உள்ள மற்ற புத்தகங்களை எல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தாலும் எரேமியா புத்தகத்திலே இஸ்ரவேலின் பின்மாற்றத்தை பற்றி அதிகம் சொல்லப்படுகிறது. அதேபோன்று ஓசியா புத்தகத்திலேயும் அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்மாற்றம் என்று சொன்னவுடன் நீங்கள் அதை பின்வாங்கி போவது என்று மட்டும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பின்மாற்றம் என்பதை தேவன் எவ்விதம் எடுத்துக் கொள்கிறார், அவர் எவ்வாறு இதை கருதுகிறார் என்பதை குறித்த ஒரு விரிவான வரைபடத்தை இந்த அதிகாரத்திலே தருகிறார். இதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:16 இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது என்று சொல்கிறார். இங்கேயும் பின்மாற்றத்தை குறித்ததொரு ஓவியத்தை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் எப்பொழுதாவது ஒரு மாடை வண்டியிலே பூட்டியிருக்கிறீர்களா? அதன் கழுத்தை நுகத்தின் கீழ் கொண்டு வந்து மாட்டிவிட்ட அனுபவம் உண்டா? இது ஒரு கடினமான காரியமாகும். நீங்கள் அந்த மாட்டை பிடித்துக் கொண்டு வர செல்லும் பொழுது நீங்கள் இழுக்கும் பொழுது அது முன் கால்களை உறுதியாக நிமிர்த்தி நின்று கொண்டு முன்னே செல்லாது. இப்பொழுது அதை எப்படியாவது இழுத்துவிட வேண்டும் என்று முன்னே இருந்து இழுத்தீர்களானால் அது பின்னோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். இதுவே பின்மாற்றத்தை பற்றிய ஓவியம். இதைத்தான் ஓசியா 4:16 அடங்காத கிடாரிக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். தேவன் பின்மாற்றத்தை பற்றி தரும் விளக்கங்களிலே இதுவும் ஒன்றாகும். பின்மாற்றம் என்பது இந்த மாட்டைப் போல தேவனுடைய வழியிலே செல்ல மறுப்பது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க மறுப்பதாகும். நாம் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக நம்முடைய சித்தத்தை வைக்கும் பொழுது நாம் ஒவ்வொரு முறையும் பின்னோக்கி செல்கிறோம். நாம் தேவனுடைய சித்தத்திற்கும் அவருக்கு எதிராக கலகத்திலே இறங்கும் பொழுதும் அவருக்கு கீழ்ப்படிய மறுக்கும் பொழுதும் நாம் தேவனை விட்டு பின்னோக்கி சென்று கொண்டே இருப்போம். நமக்கும் அவருக்கும் உள்ள உறவிலே மிகுந்த தொலைவு காணப்படும். அடுத்ததாக எரேமியா 3:6 பாருங்கள். யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயோ? அவள் உயரமான சகல மலையின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் அங்கே வேசித்தனம் பண்ணினாள். இங்கே தேவன் வட இஸ்ரவேல் தேசத்தை எடுத்துக்காட்டாக யூதாவின் முன் வைக்கிறார். இது ஏற்கனவே யூதாவை போன்றே அநேக காரியங்களை செய்தபடியினால் சிறைப்பட்டு போனது. எனவே நீ இஸ்ரவேலை பார்த்தாவது பாடம் கற்றுக்கொள் என்று யூதாவை பார்த்து தேவன் சொல்கிறார். இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது என்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை தேவன் தன்னிடம் இழுத்துக் கொள்ள முயற்சித்தார், ஆனால் அதுவோ திரும்பாமல் போய்விட்டது. எனவே இறுதியிலே அது சிறைப்பட்டு போய்விட்டது. இந்த நிகழ்ச்சியாவது யூதாவுக்கு எச்சரிப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? இந்த எரேமியா 3:1 ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வாசித்தோம். நீ வேசித்தனம் பண்ணிய போதும் நீ என்னுடையவள், நீ என்னிடத்திலே வந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காரணத்தினாலேதான் கெட்ட குமாரனும் கெட்ட குமாரத்தையும் கெட்ட குடும்பமும் கெட்ட சபையும் கெட்ட தேசமும் என் நேரமும் தேவனிடத்திலே திரும்பி வரலாம். அவர்களை தேவன் ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். கெட்டுப்போன இளைய குமாரன் தகப்பனிடத்திலே திரும்பி வந்தபோது அடியை பெறவில்லை, மாறாக முத்தத்தை பெற்றான். அவன் முன்பு தூர தேசத்திலே பசியால் வாடினான். இங்கேயோ தகப்பன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான். அவன் தகப்பனிடத்திலே திரும்பி வீட்டிற்கு வந்ததால் இந்த சிறப்பு. இன்றே நீங்களும் தகப்பனாகிய இயேசுவினிடத்திலே திரும்பி வருவீர்களா? மேன்மையை பெற்றுக் கொள்வீர்களா? ஆனால் இஸ்ரவேல் தேவனிடத்திலே திரும்பவில்லை என்று பார்க்கிறோம். எனவே அவர்களை சிறைப்பிடிப்பிற்கு தேவன் ஒப்புக் கொடுத்தார். மட்டுமல்ல, யூதாவே இது உனக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எரேமியா 3:7 பார்ப்போம் என்றால், நான் இஸ்ரவேல் என்னிடத்தில் திரும்புவதற்கு வாய்ப்பை கொடுத்தேன், நான் அவனை திருப்பிக் கொள்ளவே முயற்சித்தேன், ஆனால் இஸ்ரவேல் என்னிடத்திலே வரவில்லை என்று சொல்கிறார். அதை சகோதரியாகிய யூதா என்கிற துரோகி கண்டாள் என்றும் தேவன் கோபத்தோடு சொல்கிறார். யூதாவின் பாவம் பெரியது என்றே சொல்ல வேண்டும். வட இஸ்ரவேல் தேசத்தின் சிறைப்பிடிப்பை விட யூதாவின் சிறைப்பிடிப்பு கடுமையானதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதற்கான காரணம் தெளிவானதே. இஸ்ரவேல் ஒரு எச்சரிப்பான பாடமாக இருந்தபொழுதும் யூதா அதைக் கண்டாவது மனம் திரும்பவில்லை. இன்று நம்முடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கிறது. அநேகருடைய கைகளிலே வேத புத்தகம் இருக்கிறது, ஆனால் வாசிக்கிறோமா என்பதே கேள்வி. அநேகர் இவ்விதமாக சொல்ல கேட்டிருப்போம், எனக்கு வேதத்தை வாசிக்க எந்த பிரச்சனையும் இல்லை, சபைக்கு செல்ல தடையில்லை, எனவே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்பார்கள். சரி, இவ்வளவு வாய்ப்பிருந்தும் வேதத்தை வாசிக்கிறீர்களா? யூதாவுக்கு இஸ்ரவேல் ஒரு எச்சரிப்பாக இருந்தபொழுதும் யூதா பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. அதேபோல இன்று அநேகர் கைகளிலே வேதம் கிடைக்க பெறவில்லை என்பதை அறிவோம். அப்படி இருக்கும் பொழுது வேதத்தை வைத்திருந்தும் வாசிக்காதிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அதிக தண்டனை கிடைக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவன் எவரிடத்திலே அதிகம் கொடுக்கிறாரோ அவரிடத்திலே அதிகம் கேட்பார் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கும் வாய்ப்பின் அடிப்படையிலேயே அவருடைய நியாய தீர்ப்பு இருக்கும். தொடர்ந்து எரேமியா 3:9-10 பாருங்கள். பிரசித்தமான அவளுடைய வேசித்தனத்தினாலே தேசம் தீட்டுப்பட்டு போயிற்று, கல்லோடும் மரத்தோடும் உபச்சாரம் பண்ணிக் கொண்டிருந்தாள் என்றார். இவைகளையெல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசியாவின் காலத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால் அப்பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது என்பதை காண முடியும். அதில் சந்தேகமில்லை. அநேகர் தேவனிடத்திலே திரும்பினார்கள். ஆனால் அதில் எல்லாரும் உண்மையாகவே தேவனை ஏற்றுக்கொண்டார்களா என்பதுவே சந்தேகம். மொத்தத்திலே பார்க்கும்பொழுது அது பெரிய எழுப்புதல் போன்றே இருந்தது. ஆனால் அப்படி அல்ல. இன்றைய நாட்களிலேயும் அநேக இடங்களிலே எழுப்புதலை பார்க்கிறோம். அநேகர் தேவனிடமாக திரும்பி ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் நாம் இதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இது முழுவதுமான எழுப்புதல் அல்ல என்பதை உணர வேண்டும். அநேகர் பொய்யாக அரைகுறை மனதோடு தேவனிடத்திலே திரும்புகிறார்கள். அநேகர் ஒப்புக் கொடுப்பதை வைத்து, எண்ணிக்கையை வைத்து, அநேகர் கூட்டத்திலே கலந்து கொள்வதை வைத்து நாம் இதை கணக்கிட முடியாது. யாரெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அதை பாதியாக கணக்கிடுங்கள். அவர்களே உண்மையிலே மனம் திரும்பியவர்கள். ஆகவே நாம் மொத்தத்திலே கூட்டத்தை பார்த்து எழுப்புதலை கணக்கிட முடியாது. யூதாவில் யோசியாவின் காலத்தில் ஏற்பட்ட எழுப்புதலும் அப்படித்தான் இருந்தது. யூதா முழுவதும் தேவனிடத்திலே திரும்பவில்லை. 11 பாருங்கள். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதா என்கிற துரோகியை பார்க்கிலும் சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் தன்னை நீதியுள்ளவளாக்கினாள். தேவன் இங்கே யூதாவையும் வட இஸ்ரவேல் தேசத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறார். அவ்வாறு ஒப்பிட்டு இஸ்ரவேலின் பாவத்தை விட யூதாவின் பாவம் மிகவும் மோசமானது என்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு யூதா மக்களுக்கு இருந்த ஆவிக்குரிய வாய்ப்பு வசதிகள் போல இருந்ததில்லை. வட இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு தேவாலயமோ நியாயப்பிரமாணத்தின் நகலோ இருந்ததில்லை. ஆனால் யூதாவிற்கோ இந்த இரண்டும் இருந்தது. எனவே யூதாவின் மேல் வரும் நியாய தீர்ப்பு அதிகம் பிரியமானவர்களே, வேத வசனத்தையும் தேவாலயத்தையும் எத்தனையோ வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் உடைய உங்களிடமிருந்து தேவன் அதிகம் எதிர்பார்க்கிறார் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:12 பாருங்கள். நீ போய் வட திசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். இங்கே இஸ்ரவேல் தன்னிடம் திரும்பினால் அவர்களை சிறையிருப்பிலிருந்து திரும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு கிருபை உள்ள தேவன் இல்லையா? அவர் எவ்வளவு ஆச்சரியமானவர் பார்த்தீர்களா? நாம் திரும்பினோமானால் நம்மை பாவ சிறையிருப்பிலிருந்து மீட்க அவர் விரும்புகிறார். இப்பொழுது எரேமியா 3:13 வாருங்கள். நீயோ உன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய நாட்களிலே பார்த்தீர்கள் என்றால் ஆவிக்குரிய வட்டாரத்திலே பாவ அறிக்கையிடுதல் என்பது மிகவும் குறைந்து போய்விட்டது. இதுவே மிகப்பெரிய பிரச்சினை. மனம் திரும்புதல் என்பது இந்த ஆவிக்குரிய கூட்டங்களிலே குறைந்து கொண்டே போகிறது. காரணம், ஊழியர்கள் அதை வலியுறுத்தி பிரசங்கியாமல் செல்வ செழிப்பை வலியுறுத்தியே பேசுகிறார்கள். சொர்க்க நகரத்தை பற்றி பேசுவதைக் காட்டிலும் கார் பங்களாவை குறித்து சொல்வதையே முக்கிய போதனையாக கொண்டுள்ளார்கள். எனவே மக்கள் தங்கள் வறுமையை நினைத்து அழுகிறார்களே ஒழிய பாவத்திற்காக அழுது மனம் திரும்புகிறதில்லை. என்ன ஒரு பரிதாபமான நிலை! சிலர் சாட்சி சொல்லும்பொழுதும் கூட தங்களை குறித்தே கூறுகிறார்களே ஒழிய தேவன் மகிமைப்படும்படியாக எதையும் கூறுகிறதில்லை. கர்த்தர் தன்னை எவ்வாறு உயர்த்தி பணக்காரராக வைத்திருக்கிறார் என்பதையும் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறதையும் குறித்தே சொல்கிறார்கள். தன்னை தேவன் எவ்வாறு பாவத்திலிருந்து நரகத்திற்கு போகும் வழியிலிருந்து மீட்டெடுத்தார் என்று ஒரு வார்த்தை கூட சொல்கிறதில்லை. நம்முடைய அக்கிரமங்களை அறிக்கையிட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறீர்களா? இதை எந்த அர்த்தத்திலே சொல்கிறீர்கள்? நீங்கள் ஒருவேளை நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லக்கூடும். சரி, எதற்காக தேவனை விசுவாசிக்கிறீர்கள்? அவரை இரட்சகராக நம்புவதாக பதில் சொல்வீர்களானால் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அவர் உங்களை பாவத்திலிருந்து ரட்சித்தாரா? அவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்பதை மறந்து போகாதிருங்கள். உங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கவே இதை செய்தார். உங்களை கோடீஸ்வரராக மாற்ற அல்ல, நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு மரித்தார். அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் தேவனை விட்டு மீறி போனோம், ஆகவே அதை மாற்ற அவர் சிலுவை சுமந்தார். இங்கே எரேமியாவின் மூலம் வந்த தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? உன் அக்கிரமத்தையும் என் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்பதே. இது யூதாவிற்கு நேராகவும் நமக்கு நேராகவும் வருகிற வார்த்தைகள். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை தேவனிடத்திலே கடைசியாக எப்பொழுது ஒத்துக்கொண்டீர்கள்? அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமற் போனதை ஒத்துக்கொள்கிறீர்களா? எரேமியா 3:14-15 பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, உங்களை வேத அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கிற போதகர்கள் இருப்பார்களானால் அவர்களுக்காக கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் அவர்களை கனப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மதிப்பு வாய்ந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் இன்று குறைவாகவே காணப்படுகிறார்கள். இவர்கள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவர்கள் என்று கருதி அவர்களோடு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும். 16 பாருங்கள். இங்கே அந்நாட்களிலே என்று சொல்லப்படுவது 1000 அரசாட்சியை குறிக்கிறது. இந்த எரேமியாவின் புத்தகத்திலே அநேக இடங்களிலே இந்த ஒளிக்கதிர்களை ஆங்காங்கே காண முடியும். மேகமூட்டமாக இருந்து மழை பொழிந்து சூரிய ஒளி வந்தவுடன் அங்கே வானவில் தோன்றுகிறது போல எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே ஆங்காங்கே எதிர்காலத்தை குறித்த இந்த மகிமையான தீர்க்க தரிசனங்கள் காணப்படுகின்றன. எரேமியா 3:17-18 பார்த்தால் இது ஒரு மகிமையான தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. ரத்தன சுருக்கமாக மிக சிறந்த செய்தியை சொல்கிறதை இங்கே பார்க்கிறோம். எரேமியா 3:19 நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே எந்த தனி மனிதனும் தேவனை பிதாவே என்று அழைத்ததில்லை என்பதை நீங்கள் அறிவீர்களா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் தேவனை பிதாவே என்று அழைக்க முடியாது. அவர் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அவர் இஸ்ரவேல் தேசத்தின் பிதாவாகத்தான் இருந்தார். யாத்ராமம் 4:22 பாருங்கள். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என்று தேவன் சொல்கிறார். ஆனால் அவர் தாவீதை தன்னுடைய மகன் என்று அழைக்கவில்லை. சங்கீதம் 89:3 பார்க்கிறபடி என் தாசனாகிய தாவீது என்று தேவன் அழைத்தார். தாசன் என்பதற்கு ஆங்கில வேதாமத்திலே போடப்பட்டிருக்கிற வார்த்தையின் அர்த்தம் ஊழியக்காரன் என்பதாகும். அதேபோல மோசேயையும் அவர் குமாரன் என்று அழைத்ததில்லை. யோசுவா 1:2 பார்க்கிறது போல என் தாசனாகிய மோசே என்றுதான் அழைத்தார். இதற்கும் ஊழியக்காரன் என்றுதான் பொருள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது. நாமோ அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும் பெரியதொரு சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். யோவான் முதலாம் அதிகாரம் 12 வசனத்தை பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும். இதற்கு அதிகமாகவும் இதற்கு குறைவாகவும் நாம் பெரிதானதொன்றையும் செய்துவிட வேண்டியதில்லை. அவரை விசுவாசித்தால் போதும். அவர் உங்களை பாவத்தில் நின்று ரட்சித்த ரட்சகராக இருக்கிறாரா? அவ்வாறு அவர் உங்களுக்கு இருப்பார் என்றால் நீங்கள் மீட்கப்பட்ட பாவி மட்டுமல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயும் இருக்கிறீர்கள். இது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லையா? எரேமியா 3:22 வசனத்திற்கு வாருங்கள். கர்த்தர் அவர்களை குணமாக்குவதாக இங்கே சொல்கிறார். அருமையானவர்களே, ஒருவன் தொடர்ந்து அடிக்கடியாக தேவனை விட்டு பின்வாங்கிக் கொண்டே இருப்பான் என்றால் அவன் உடம்பிலே மிகவும் முக்கியமான இடத்திலே புண் காணப்படும் என்று சொல்லலாம். வேதனை உண்டாகும், அதை தேவன் ஒருவரே குணமாக்க முடியும். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் திரும்பினால் நான் உங்களை குணமாக்குவேன். 3:23 வசனத்திற்கு வரும்பொழுது சங்கீதம் 121:1-2 வசனங்களும் நமக்கு நினைவிற்கு வருகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொல்கிறார். பிரியமானவர்களே, ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. எரேமியா 3:25 வசனத்திலே யூதா பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்பதை பார்க்கிறோம். எரேமியாவே அவளுடைய பாவங்களுக்காகவும் தனக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்கிறார். தேவனிடம் அறிக்கையிடுகிறார். ஆம், நாம் பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் கெட்டுப்போய் விடமாட்டோம், தாழ்ந்து போய் விடமாட்டோம். நாம் தேவனிடம் ஜெபிக்கும் பொழுது அநேக விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். தவறல்ல, இது நல்லதுதான். ஆனால் நாம் பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக அவரை துதிப்பதோடு கூட நமது ஜெபத்திலே பாவ அறிக்கையும் காணப்படுகிறதா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேவ மகிமையற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அது நமக்கு எவ்வளவு தேவை என்பதை அறிந்து நம்மை தாழ்த்தி அவரிடம் நம்மை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு தூரம் பின்வாங்கி போனாலும் நீர் எங்களை தேடி எங்களை அழைப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் யார் யாருடைய வாழ்க்கையிலே இன்னமும் நாங்கள் அறிக்கையிடாத பாவங்கள் காணப்படுகிறதோ அவற்றை குறித்து இந்த நாள் முழுவதும் எங்களோடு பேசும். உண்மையாகவே நாங்கள் உள்ளம் உடைந்தவர்களாக உம்முடைய சமூகத்திலே வந்து பாவ அறிக்கை செய்யவும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளவும் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கவும் நீரே கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசாயா 60:3. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசாயா 60:3.